வணக்கம். இன்னைக்கு நம்மளோட பயிர் மேலாண்மை மைய இயக்குனர் முனைவர் சி ஜெயந்தி அவர்கள் வந்துள்ளார்கள். அவர்கள் ஒருங்கிணைந்த பண்ணையத்தை பற்றி இப்போ விரிவாக பேசியிருக்காங்க. மேடம் வணக்கங்க. மேடம், ஒருங்கிணைந்த பண்ணையம் எந்த அளவுக்கு வந்து விவசாயிகிட்ட சென்று சேருது, அதில் எந்த விதமான ஆராய்ச்சிகள் போயிட்டுருக்குங்க மேம்?
நம்ம இந்த எந்த அளவுக்கு போய் சேர்ந்துட்டுருக்கிறது அப்படின்னு சொல்வதற்கு முன்னால் ஒருங்கிணைந்த பண்ணையம் என்றால் என்ன, அதனால் ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன, தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் என்ன வகையான ஆராய்ச்சிகள் செஞ்சிட்ருக்கோம், அது எந்த அளவுக்கு விவசாயிகளை சென்றடைந்திருக்கிறது என்பதை பற்றி விரிவாக கூற விரும்புகின்றேன்.
மேடம், ஒருங்கிணைந்த பண்ணையம் என்னன்னு கொஞ்சம் விவரமாக சொன்னீங்கன்னா பரவாயில்ல.
ஒருங்கிணைந்த பண்ணையம் என்றால் பயிர் சாகுபடியோடு அதனோடு சேர்ந்த சார்பு தொழில்களை சூழ்நிலைக்கு ஏற்றவாறு விஞ்ஞான முறைப்படி இணைத்து மேற்கொள்வதற்கு பெயர்தான் ஒருங்கிணைந்த பண்ணையம் என்பதாகும். இதில் வந்து அதனுடைய சார்பு தொழில்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது, உதாரணமாக பயிர் சாகுபடி, அதாவது சோளமாக இருக்கலாம், பருத்தியாக இருக்கலாம், கரும்பு, நெல் ஆகிய எந்த வகை பயிர்களாக இருந்தாலும் அதோடு சேர்ந்து கால்நடைகளை வளர்ப்பது, ஆடு மாடுகள் கால்நடைகள் சொல்லும் பொழுது, தேனீ வளர்ப்பு, பட்டுப்பூச்சி வளர்ப்பது, சாண எரிவாயுக்கள் அமைத்து கொள்வது, மரக்காடுகள், காடுகளுக்கு இடையில் புல்தரைகள் வளர்ப்பது, இந்த வகையான உபதொழில்கள், அதாவது வேளாண்மையோடு சேர்ந்திருக்கணும், அவ்வகையான உபதொழில்களை சூழ்நிலை என்று சொல்லும் பொழுது மூன்று வகையான சூழ்நிலைகள் விவசாயம் நடக்கிறது. ஒன்று வந்து வயல்வெளி, அதாவது நெல்லும் நெல் சார்ந்த பயிர்களும் சாகுபடி செய்யக்கூடிய இடம். இன்னொன்று தோட்டக்கால். தோட்டக்கால் என்று பொழுது எல்லா வகையான பயிர்களும் வரும். மானாவாரி, அதாவது மழையை நம்பி இருக்கக்கூடிய பூமி. இந்த வகையான சூழ்நிலைகளுக்கு ஏற்றவாறு பயிர் சாகுபடியோடு உபதொழில்களை சேர்ந்து மேற்கொள்வதற்கு பெயர்தான் ஒருங்கிணைந்த பண்ணை திட்டம் என்பதாகும்.
மேடம், இப்போ உபரி வருமானம் செய்யக்கூடிய தொழில்கள் இருக்கிறனால தான் ஒருங்கிணைந்த பண்ணையத்துக்கு ரொம்ப மதிப்பு இருக்குது மேம். ஆக்சுவலாக இப்போ வந்து உங்களுக்கு வந்து வயல் சார்ந்ததுக்கு தனியாக விதமான பரிந்துரைகள் இருக்குது, அப்புறம் தோட்டக்கலை இதுக்கு தனியாக பரிந்துரை இருக்குது, அப்புறம் மானாவாரிக்கு தனியாக பரிந்துரை இருக்குது. வருமானத்தை பொறுத்த வரைக்கும் எந்த விதமான உபரி தொழில்கள் செய்யலான்ட்டு கொஞ்சம் சொன்னிங்கன்னா இதாக இருக்கும்.
உதாரணமாக பார்க்கும் பொழுது நம் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் மூன்று வகையான சூழ்நிலைகள், முதலே சொன்ன மாதிரி வயல்வெளி, தோட்டக்கால், மானாவாரி, இதற்கான ஆராய்ச்சிகள் கடந்த 20-25 வருடங்களாக மேற்கொண்டு அதை இப்பொழுது விவசாயிகளிடையே கொண்டு சென்றிருக்கின்றோம். அதாவது ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி மூலமாக அதாவது செயல் விளக்க திடல்கள் அமைத்து அதை மேற்கொண்டு வந்திருக்கின்றோம். முதலாவதாக சொல்லும் பொழுது வயல்வெளி. வயல்வெளி என்று சொல்லும் பொழுது நெல்லும் நெல் சார்ந்த பயிர்களான கரும்பு, வாழை, மக்காச்சோளம் ஆகிய பயிர்கள் அதிகமாக சாகுபடி செய்யப்படும். அதோடு உபதொழில்கள் மிகச்சிறந்தது என்று பார்க்கும் பொழுது மீன் வளர்ப்பதாகும். ஏன்னு சொன்னால், வயல்வெளி என்றாலே நீர் அதிகமாக இருக்கும், மூன்று பருவங்களிலுமே பயிர் சாகுபடி செய்ய உகந்ததாக இருக்கும். அவ்வகையான சூழ்நிலைகளில் மீனை இணைத்து செய்யும் பொழுது உங்களுக்கு வந்து அது முக்கியமாக அதற்கு முன்னால் சிறு மற்றும் குறுநில விவசாயிகளுக்கான திட்டம் தான் இந்த ஒருங்கிணைந்த பண்ணை திட்டம் என்பதாகுது. அதை 2-3 ஏக்கர் நிலம் வைத்திருக்கிறவர்களுடைய வருமானத்தை எவ்வாறு கூட்டுவது, மொத்த வருமானம் மட்டுமல்ல நிரந்தர வருமானமாக ஒவ்வொரு வாரம் மாத வருமானம், வருடம் 2 மாதத்திற்கு ஒரு முறை வருமானத்தை எவ்வாறு பெருக்குவது என்பது தான் இதனுடைய முக்கிய திட்டமாகும். அவ்வாறு பார்க்கும் பொழுது வயல்வெளியில் நெல் சார்ந்த பயிர்களோடு மீன் இணைப்பது மிக மிக சிறந்தது. மீனுக்கு உணவுக்காக கோழி வளர்க்கலாம், வாத்து வளர்க்கலாம், ஆடு வைத்து கொள்ளலாம். இதனுடைய எச்சங்கள் வந்து மீனுக்கு உணவுக்காக இயற்கை உரமாக கொடுக்கப்படுகிறது. மீன் அறுவடை செய்த பிறகு மீன் தொட்டியில் இருக்கக்கூடிய வண்டல் வந்து நல்ல ஒரு இயற்கை உரமாக நெல்லும் நெல் சார்ந்த பயிர்களுக்கு போய் சேருகிறது. ஸோ இது வந்து எதுவும் புதுமையானது அல்ல, விவசாயிகள் வந்து இது எல்லாவற்றையும் வைத்திருக்கிறார்கள். அதாவது கூட்டு பண்ணையம் மாதிரி வச்சுருக்காங்க. அதில் வந்து எந்தெந்த விகிதத்தில் எந்தெந்த உபதல்களை பயிர் சாகுபடியோடு சேர்க்க வேண்டும், அந்த மாதிரி விஞ்ஞான பூர்வமாக அதை செய்வதில்லை. ஸோ விஞ்ஞானபூர்வமாக செய்யும் பொழுது எவ்வாறு அவங்களுடைய நிகர வருமானத்தை அதிகப்படுத்த முடியும் என்று பார்க்கும் பொழுது, இந்த நான் சொன்ன மேலே சொன்ன நெல்லும் மீன், கோழி, புறா அல்லது காளான் வளர்ப்பு, இவைகளை மேற்கொள்ளும் பொழுது சர்வசாதாரணமாக ஒரு விவசாயி 2.5 ஏக்கர் அதாவது ஒரு ஹெக்டர் நிலத்திலிருந்து 2-2.5 லட்சம் ரூபாய் நிகர லாபம் பெற முடியும். அது மட்டுமல்லாமல் குடும்பத்தில் உள்ள நபர்களுக்கு வேலை வாய்ப்பு வருடம் முழுவதும் கிடைப்பதற்கு ஏதுவாக இருக்கும். மற்றொன்று, ரசாயன உரத்தை குறைத்து இடுபொருளாக, வயலுக்கு சாகுபடிக்கு இடுபொருளாக நல்ல வண்டல் மண் கிடைக்கிறது. இயற்கை உரமாக மண்புழு உரம் எடுத்துக்கொள்ளலாம். அந்த மாதிரி உரங்கள் போகும் பொழுது அதற்கு உரக்கு ரசாயன உரத்தின் அளவை 50% குறைக்க முடிகிறது. அது மட்டுமல்லாமல் மீன் தொட்டியை சுற்றி காய்கறி தோட்டம் அமைத்து கொள்ளும் பொழுது அவர்களுக்கு வேண்டிய சத்தான உணவு வந்து அந்த பயிரிலிருந்தே கிடைத்துவிடும். ஸோ விவசாயிகளுக்கு மட்டுமல்லாமல், குடும்ப நபர்களுக்கு மட்டுமல்லாமல், கால்நடைகளுக்கும் நல்ல தீவனம் கிடைப்பதற்கும் இந்த ஒருங்கிணைந்த பண்ணை திட்டத்தில் ஏதுவாக இருக்கிறது. நான் இப்போ சொன்னதெல்லாமே வயல்வெளியில் தண்ணி நல்லா இருக்கும் பொழுது, களிமண் பூமியாக இருக்கும் பொழுது இவ்வகை திட்டம் உகந்ததாக இருக்கிறது. அடுத்ததாக பார்க்கும் பொழுது தோட்டக்கால் பகுதி. தோட்டக்கால் பகுதியில் வந்து முக்கியமாக வந்து அவர்களுக்கு தண்ணீர் நல்லா இருக்கும், 3 போகம் பயிர் சாகுபடி செய்ய முடியும், ஆள் குழாய் வழியாக நீர் பாய்ச்ச முடியும். அந்த வகையான சூழ்நிலையில் களிமண்ணாக இருக்காது மண். ஸோ நெல் பயிர் செய்ய முடியாது. நெல்லை தவிர ஏனைய பயிர்கள் அனைத்துமே இந்த தோட்டக்கால் பகுதியில் பயிர் செய்யலாம். இதோடு இணைத்து போகக்கூடிய உபதொழில் என்ன என்று பார்க்கும் பொழுது கால்நடை வளர்ப்பு. ஸோ கால்நடையிலிருந்து கிடைக்கக்கூடிய சாணம் வந்து நல்ல எரிவாயு கடன் அமைத்து கொள்ளலாம். எரிவாயு கடனிலிருந்து வெளியே வரக்கூடிய எச்சம் அது வந்து நல்ல ஒரு இயற்கை உரமாக மண்ணுக்கு போய் சேர்கிறது. ஆக ஒன்றனுடைய கழிவு மற்றொன்றுக்கு இடுபொருளாக பயன்பட்டு ஒரு நல்ல இயற்கை உரமாக மண்ணுக்கு செல்லும் பொழுது நல்ல ஒரு பயிர் உற்பத்தி கிடைக்கிறது. ஸோ இதில் வந்து 2.5 ஏக்கர் ஒரு விவசாய நிலம் விவசாயி வைத்திருக்கிறார் என்றால் எவ்வளவு எண்ணிக்கையில் வைத்து கொள்ள வேண்டும் என்று பார்க்கும் பொழுது பயிர் சாகுபடி 90% வைத்து கொண்டால் மீதி இருக்கின்ற 10%, அதாவது 2.5 ஏக்கரில் 3/4 பாகம் வந்து பயிர் சாகுபடிக்கு, மீதியில் வந்து கால்நடை வளர்ப்பதற்கான அதற்குரிய கொட்டகை அமைத்து கொள்ளலாம். 5 மாடுகள் வைத்து கொள்ளலாம், கறவை மாடுகள். 3 கறவையில் இருக்கும் பொழுது 2 வந்து ட்ரையாக இருக்கும், 2 குட்டியாக இருக்கலாம். ஸோ 5 கறவை மாடுகள் இருக்கும். அந்த கறவை மாடுகளுக்கு உரிய புல் தரைகள் 20 சென்ட் நிலப்பரப்பில் அமைத்து கொள்ள வேண்டும். அப்படி பார்க்கும் பொழுது ஒவ்வொரு நாளும் பசுந்தீவன தேவையை வந்து அது பூர்த்தி செய்து கொள்ளும். பசுந்தீவனம் எவ்வளவு தேவைப்படும் ஒரு கறவை மாட்டிற்குன்னு பார்க்கும் பொழுது 25-30 கிலோ தேவைப்படும். அந்த 30 கிலோ வெளியில் வாங்கும் பொழுது அவருக்கு வந்து இடுபொருள் செலவு அதிகமாகும். அப்படி இல்லாமல் பயிர் சாகுபடியில் ஒரு பகுதியை கால்நடைகளுக்கு பயிர் தீவனத்திற்காக ஒதுக்கும் பொழுது அதற்காக கூடிய முட்டூலி செலவுன்னு சொல்லுவாங்க, இடுபொருள் செலவை மிக மிக குறைக்க முடியும். அந்த 5 கால்நடைகள் சொன்னேன், அந்த 5 கால்நடைகளில் ஒரு மாட்டிலிருந்து 10 கிலோ சாணம் வரைக்கும் சராசரியாக கிடைக்கும். ஆக 60 கிலோ சாணம் கிடைக்கும். அந்த 60 கிலோ சாணத்தை வைத்து 2 கனமீட்டரில் எரிவாயு கலன் அமைத்து கொள்ளலாம். அந்த எரிவாயு கலனிலிருந்து வரக்கூடிய கழிவு வந்து ஒரு நாளைக்கு 60 போட்டோம்னா 56 கிலோ கிடைக்கும். அது ஒரு நாளைக்கு, அதை 365 நாள் பார்க்கும்பொழுது 11 டன் சர்வசாதாரணமாக நல்ல ஒரு சாண எரிவாயு கலனிலிருந்து வரக்கூடிய கழிவு கிடைக்கும். அது 1 ஹெக்டர் 2.5 ஏக்கர் ஒரு விவசாயம் செய்யும் விவசாயிக்கு அது போதுமானதாக இருக்கும். ஆக இடுபொருள் செலவு, அதாவது தொழு உரங்களை வெளியிலிருந்து வாங்க வேண்டியதில்லை, இந்த மாதிரி நல்ல ஒரு கேஸ் அதிலிருந்து வரக்கூடிய சாண எரிவாயு கிடைக்கிறது, அதிலிருந்து வரக்கூடிய கழிவு வந்து நல்ல உரமாக கிடைக்கிறது. ஒரு சின்ன ஏரியாவில் 5 சென்ட் நிலப்பரப்பில் வந்து காய்கறி தோட்டங்கள் அமைத்து கொள்ள வேண்டும். அவங்களுக்கு வந்து தினசரி தேவையான காய்கறிகளை தாங்களே பெற்றுக்கொள்ளுமாறு இந்த உரத்தை வைத்து மேம்படுத்தி காய்கறி தோட்டம் அமைத்து கொள்ளலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு திட்டத்தை அமைக்கும் பொழுது 2.5 ஏக்கர் நிலப்பரப்பில் 75-90% பயிர் சாகுபடிக்கும், ஏனைய நிலப்பரப்பில் கால்நடைகளை வைத்து கொள்வது, 5 கால்நடைகள், 2 கனமீட்டர் சாண எரிவாயு கலன், 5 சென்ட் நிலப்பரப்பில் ஒரு சின்ன வீட்டு தோட்டம் காய்கறி தோட்டம் அமைத்து கொள்வது ஆகியவற்றை மேற்கொள்ளும் பொழுது 3 லட்சம் ரூபாய் ஒரு 2.5 ஏக்கரிலிருந்து அந்த விவசாயிகளுக்கு ஒரு நிகர லாபம் கிடைப்பதற்கு வழிவகுக்கும். மூன்றாவதாக உள்ள சூழ்நிலை வந்து மானாவாரி நிலப்பகுதிக்குரிய திட்டம். இது மிக மிக சிறந்தது விவசாயிகளுக்கு. ஏனென்று சொல்லும் பொழுது நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தளவில் 65% மேல் இருக்கக்கூடிய நிலப்பரப்பு வந்து மானாவாரி நிலப்பரப்பாக இருக்கிறது. ஸோ எல்லாருக்குமே தெரியும் மானாவாரி நிலப்பரப்பு அது மானாவாரி நிலங்கள் எவ்வாறு இருக்கிறது. கடந்த 2-3 வருடங்களாக மழை வந்து உரிய நேரத்தில் கிடைப்பதில்லை, மழையினுடைய அளவு குறைந்து கொண்டே வருகிறது. ஸோ பயிர் சாகுபடியில் சரியான இழப்பு ஏற்படுகிறது. இவற்றையெல்லாம் நிவர்த்தி செய்வதற்கு மிகவும் சிறந்த திட்டம் வந்து இந்த ஒருங்கிணைந்த பண்ணை திட்டம். எல்லா வகையான கால்நடைகளையும் இதில் இணைக்க முடியாது. முக்கியமாக பார்க்கும் பொழுது மானாவாரி நிலம் என்றால் உங்களுக்கு சோளம் போடுவாங்க விவசாயிகள், சோளத்தோடு ஊடுபயிராக தட்டை பயிர் போடுவார்கள். இதுதான் வந்து மானாவாரி நிலத்தில் மேற்கொள்ளக்கூடிய பயிர் சாகுபடி. இந்த அதாவது மழை வரவில்லை என்றால் இதில் வருமானம் அவர்களுக்கு கிடைக்காது. அப்படி இருக்கும் பொழுது கால்நடைகளில் மிகவும் சிறந்ததாக கூறப்படுவது ஆடு வளர்ப்பது. வெள்ளாடாக இருக்கலாம், செம்மறியாடாக இருக்கலாம். இந்த ஆடு வளர்ப்பு வந்து அவர்களுக்கு ஒரு வருமானத்தை, நிரந்தர வருமானத்தை மானாவாரி நிலத்தில் கொடுக்க வல்லதாக இருக்கிறது. அதற்கு உணவு தேவையை எவ்வாறு நிவர்த்தி செய்வது? அதாவது இருக்கக்கூடிய 2.5 ஏக்கர் நிலப்பரப்பு அல்லது 1 ஹெக்டர் நிலப்பரப்பில் ஒரு 20-30 சென்ட் ஏரியாவுக்கு மரக்காடுகள் வைத்து கொள்ள வேண்டும். மரக்காடுகள் வைத்து கொண்டால் அதற்குரிய இடைவெளி வந்து குறைந்தது 5 மீட்டர் பரப்பில் தான் வந்து மரக்கன்றுகளை நடுவார்கள். இடையிலுள்ள இடைவெளியில் புல்தரைகள் அமைத்து கொள்ளலாம். புல்தரையில் அமைக்கும் பொழுது முக்கியமாக சிறந்ததாக கூறப்படுகின்ற தீவனப்பயிர்கள் என்று பார்க்கும் பொழுது கொழுக்கட்டை புல். அதாவது கொழுக்கட்டை புல்ல நிறைய ரகங்கள் இருக்கிறது. வெள்ளை கொழுக்கட்டை மற்றும் நீல கொழுக்கட்டை புல்கள், கருப்பு கொழுக்கட்டை என்று இருக்கிறது. இந்த கொழுக்கட்டை புல்கள் வந்து ஆடு மாடுகளுக்கு நல்ல ஒரு தீவனமாக அமைகின்றது. இது 2 வகையாக பயன்படுத்தலாம். ஒன்று வந்து ஆடுகளை நேராக விட்டு மேய்க்கலாம், அல்லது அறுத்து மாடுகளுக்கு உணவாக கொடுக்கலாம். இது கொடுக்கும் பொழுது உங்களுக்கு வந்து வெளியிலிருந்து வாங்கக்கூடிய உணவு தேவையை குறைக்க முடிகின்றது. காடுகளிலிருந்து 5 வருடத்திற்கு பிறகு அந்த விவசாயிகளுக்கு காடுகள் வந்து தீவன மரங்களாக இருக்கலாம், அல்லது உங்களுக்கு அதாவது மரத்துக்கு உரிய மரங்களாக இருக்கலாம், பல வகையான மரங்களாக இருக்கலாம். எவ்வகையாக இருந்தாலும் இடையில் இருக்கிற இடைவெளியில் வந்து கட்டாயம் தீவனத்திற்குரிய சோளத்தையே பண்ணலாம். சோளத்தை சீசனப்போ முடிஞ்ச பிறகு உங்களுக்கு ஹேன்னு சொல்லுவாங்க, தீவனம் வந்து உலர் தீவனமாக வைத்து கொள்ளலாம். அல்லது தீவன பயிர்கள் அதாவது மேய்ச்சல் தரையாக இருந்தால் ஆடுகளை மேய்த்து பயன்படுத்தலாம். ஸோ எந்த எண்ணிக்கையில் வைத்து கொள்ள வேண்டும் என்று பார்க்கும் பொழுது 2.5 ஏக்கர் நிலப்பரப்பு ஒரு விவசாயி வைத்திருக்கிறார் என்றால் பயிர் சாகுபடியோடு மரக்கன்றுகளை நட்டு அதோடு சேர்ந்து 20 பெட்டை ஆடுகள், ஒரு ஆண் ஆடுகள் வைத்து கொண்டால் மிகவும் சிறந்ததாக இருக்கும். இதில் வெள்ளாடு என்று பார்க்கும் பொழுது தலைச்சேரி வெள்ளாடு மிகவும் சிறந்ததாக இருக்கின்றது. ஏன்னா இது மேய்ச்சலுக்கு இல்லாமல் தீவனப்பயிர்களை அறுத்து அதை மேய்க்கலாம். இன்னொன்று வந்து செம்மறியாட்டில் வந்து எந்த வகையான செம்மறியாடாக இருந்தாலும் பரவாயில்ல, இது மேய்ச்சலுக்கு மிகவும் உகந்ததாக இருக்கின்றது. ஸோ இதோடு தேர்ந்தெடுக்கும் பொழுது கொழுக்கட்டை புல்லோடு ஸ்டைலோ என்கின்ற முயல் மசால்னு சொல்லுவாங்க தமிழில், அந்த புல் வகையும் சேர்ந்து போடும் பொழுது உங்களுக்கு அதாவது சரி விகிதத்தில் புரதச்சத்தும் மாவுச்சத்தும் சரியான விகிதத்தில் ஆடுகளுக்கோ மாடுகளுக்கோ கிடைப்பதற்கு இந்த மாதிரி கலப்பு தீவன பயிர்களை போடும் பொழுது மிகவும் உகந்ததாக இருக்கின்றது. ஸோ இந்த மாதிரியான திட்டத்தை. இன்னொன்று வந்து பண்ணை குட்டைகள் மிக மிக முக்கியமானது. எல்லாருக்குமே தெரியும் ஒரு நாளில் வந்து 100 மில்லிமீட்டர் மழை பெய்யும், ஒரு நாள் 5 மில்லிமீட்டர் மழை பெய்யும். அந்த மண்ணுக்கு வந்து எவ்வளோ தண்ணியை எடுத்துக்கொள்ளும்னு பார்க்கும் பொழுது களிமண் பூமியாக இருந்தால் 30 மில்லிமீட்டர் மழை தான் தக்க வைத்து கொள்ள முடியும். அதே கொஞ்சம் மணலாக இருக்கும் பொழுது 20 மில்லிமீட்டர் மழையை தான் பெற்றுக்கொள்ள முடியும். மீதி பெய்கின்ற மழை வந்து அது வீணாக தான் போகின்றது. அதை தடுப்பதற்காகத்தான், அதை சேமிப்பதற்காக தான் பண்ணை குட்டை வந்து மிக மிக உகந்தது. அதுவும் மானாவார் நிலப்பகுதிகளுக்கு. ஸோ ஒரு 2.5 ஏக்கர் நிலம் இருந்தால் 10 சென்ட்டில் கட்டாயம் ஒரு விவசாயி பண்ணை குட்டை அமைத்து கொள்ளும் பொழுது அதிகப்படியாக வருகின்ற மழையை சேமித்து வைத்து அந்த மழை நீரை மரங்களுக்கு தேவைப்படும் பொழுது தண்ணீர் கட்டுவதற்கும் கால்நடைகளுக்கு தண்ணீர் கொடுப்பதற்கும் மிகவும் சிறந்ததாக இருக்கும். ஸோ இந்த மாதிரியான திட்டம், 2.5 ஏக்கர் நிலம் ஒரு மானாவாரியில் ஒரு விவசாயி வைத்திருக்கிறார் என்றால் பயிர் சாகுபடியான சோளப்பயிர் தட்டைப்பயிர்களோடு ஒரு பயிர் அல்ல, மழையை பொறுத்து 2 பயிர் சாகுபடி செய்து கொள்ளலாம். ஜூன் ஜூலையில் ஒரு பயிரும் அக்டோபர் நவம்பர் மாதத்தில் இன்னொரு பயிரும் எடுத்துக்கொள்ளலாம். அதோடு சேர்ந்து மரக்கன்றுகள் வைத்து கொள்ளலாம். பண்ணை குட்டை வெள்ளாடு அல்லது செம்மறியாடு 20 பெட்டையாடு ஒரு ஆணாடு வைத்து கொள்ளும் பொழுது ஒரு விவசாயிக்கு சர்வசாதாரணமாக மானாவாரி நிலத்திலிருந்து 75,000 ரூபாய் வரைக்கும் நிகர லாபம் கிடைக்கும். ஸோ இது வந்து நான் சொன்னது வந்து ஒரு சின்ன சின்ன உதாரணங்கள். இதே மாதிரி வெவ்வேறு கால்நடைகளை வெவ்வேறு உபதல்களை இரவை மற்றும் மானாவாரி ஆகிய வயல்வெளி பகுதிகளில் நாங்கள் பரிசோதித்தோம். இது நம்மளுடைய பல்கலைக்கழகத்தில் மட்டுமல்லாமல் விவசாயிகள் பண்ணையிலும் பண்ணைத்திடல்கள் அமைத்து மாதிரி பண்ணையாக மேற்கொண்டு எல்லா வகை சூழ்நிலையிலும் பார்த்தோம். இப்போ வந்து பத்து 15 வருடங்களுக்கு முன்னால் அவர்கள் வந்து இதை அதிகமாக எடுத்துக்கொள்ளவில்லை. இப்போது பார்க்கும் பொழுது எல்லா விவசாயிகளும் இதனுடைய முக்கியத்துவம் தெரிந்து கட்டாயம் வந்து கால்நடைகளை முதல்களை பயிர் சாகுபடியோடு மேற்கொண்டு நல்ல ஒரு லாபத்தை ஈட்டி வருகின்றார்கள்.
மேடம், இப்பொழுது ஒருங்கிணைந்த பணியத்தை பற்றி பரிசோதனை மூலயமா பல இடத்துல பணியிருக்கீங்கன்னு சொன்னீங்க. இப்போ வயல்வெளிக்கு தனியாக, தோட்டக்கால் தனியாக மற்றும் மானாவாரியில் உங்களுடைய பரிசோதனை மூலம் பல வெற்றி கதைகள் இருக்கும். குறிப்பாக இந்த 25 கிலோமீட்டர் ரேடியஸில் ஏதாவது ஒரு மாதிரி பணி போக பார்க்குற மாதிரி ஏதாவது குறிப்பிட்டு உங்களுடைய பரிசோதனை மூலயமா நல்ல வருமானம் ஈற்றி பல விதமான உபரி தொழில்களை ஆரம்பித்து அது மூலிமா வருமானம் ஈற்றி குறிப்பிட்ட மாதிரி விவசாயிகள் சொல்ல முடியுமா உங்களுக்கு?
நீங்கள் கேட்ட மாதிரி கடந்த 10 வருடங்களாக 2010 வருஷத்திலிருந்தே 2009-10 இந்த விவசாய ஒருங்கிணைந்த பண்ணை திட்டத்தை நிறைய விவசாயிகள் பண்ணையில் மாதிரி பண்ணைகளாக மேற்கொண்டு வருகின்றோம். ஒரு முக்கிய உதாரணமாக சொல்லும் பொழுது கோவை மாவட்டத்தில் சின்னமத்தம்பாளையம் அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் சாரதாமணி என்கின்ற ஒரு பெண் விவசாயி இது ஒரு நல்ல முறையில் எடுத்து நல்ல ஒரு பலன்களை அனுபவித்துள்ளார்கள். நாங்கள் இந்த திட்டத்தை 2008 2011 வரையில் அவர்கள் மாதிரி பண்ணையாக எடுத்து சென்றோம். இதில் முக்கிய குறிக்கோள் என்ன என்று பார்க்கும் பொழுது அவங்களுடைய சூழ்நிலையில் என்னென்ன பயிர்கள் வருகின்றது, அவர்களுடைய விருப்பம் என்ன, என்ன வகையான உபதில்களை இணைத்து கொள்ள வேண்டும் என்று அவர்கள் விரும்புகிறார்களோ அதை வந்து அவங்களுக்கு கொடுத்தோம். அப்படி பார்க்கும் பொழுது அந்த அவங்க வந்து தோட்டக்கால் பகுதியாக அவர்களுடைய நிலப்பரப்பு இருந்தது. 3 ஏக்கர் விவசாயம் செய்து கொண்டிருந்தார்கள். அதில் நாங்கள் என்ன நம்மளுடைய ஒருங்கிணைந்த பண்ணை திட்டத்தில் கொண்டு போனோம் அப்படின்னு பார்க்கும் பொழுது சூரியகாந்தி பயிராக நாங்கள் என்று அங்கே வந்து கொடுத்தோம். அதன் மட்டுமல்லாமல் மக்காச்சோளம் அவர்கள் ஆல்ரெடி முதலே அவர்கள் பயிர் செய்து கொண்டிருந்தார்கள். மக்காச்சோளத்தோடு நாங்கள் தட்டைப்பயிரை அவர்களுக்கு கொடுத்தோம். 3வது சீசனில் ஒரு பயிரும் பண்ண மாட்டாங்க, அதாவது பிப்ரவரி மார்ச் மாதத்தில் வந்து பாசிப்பயிர் பயிர் செய்ய செய்யும். அதாவது அவங்களுக்கு தண்ணி வசதி இருக்குது, சின்ன விவசாயி தான், 3 பயிர்கள் ஒரு வருடத்தில் எடுத்துக்கொள்ள சொன்னோம். அதோடு சேர்ந்து அவர்கள் மாடு வளர்த்தார்கள், 2 மாடு வச்சுருந்தாங்க. கூட நாங்கள் வந்து ஆடு வளர்ப்பை ஊக்குவித்தோம். அந்த ஆடு மாடு பயிர் கழிவுகளிலிருந்து வரக்கூடிய கழிவுகளை வைத்து அந்த இயற்கை உரமாக மண்புழு உரம் எவ்வாறு தயாரிப்பது என்பதை சொல்லிக் கொடுத்தோம். அந்த பயிற்சியின் மூலம் அவர்களுக்கு எப்படின்னா மண்புழு உரம் மட்டுமல்லாமல் மண்புழுவுமே அவர்கள் விற்று நல்ல ஒரு லாபம் கண்டார்கள். உதாரணத்திற்கு கம்புனேப்பியர் ஒட்டுப்புல் அவர்கள்ட்ட கிடையாது, நாங்கள் அதை வந்து எடுத்து சென்றோம். அப்படி பண்ணும்பொழுது அவர்கள் வந்து வெளியிலிருந்து வாங்கக்கூடிய தீவன பயிர்கள் வந்து குறைந்து அதிகப்படியாக தீவனங்கள் கிடைத்து அதை வெளியில் விற்கிற அளவுக்கு அவங்களுக்கு தீவனம் கிடைச்சிச்சு. ஆக இந்த திட்டத்தை வந்து 1 ஏக்கர் நிலத்தில் அவங்களுக்கு கொடுத்தோம். 1 ஏக்கரில் கொடுக்கும் பொழுது அவர்களுக்கு 75,000-1,00,000 ரூபாய் வரைக்கும் பயிர் சாகுபடியிலிருந்து லாபம் கிடைத்தது. ஆடு மட்டுமே அவங்களுக்கு 40,000-50,000 ரூபாய் லாபம் கிடைத்தது. மண்புழு உரத்தில் வந்து 10,000 ரூபாய் லாபம் கிடைக்கும். அதிலிருந்து புழுவிலிருந்து மட்டுமே 2,000-3,000 ரூபாய் லாபம் எடுத்தார்கள். இது வந்து ஒரு நல்ல ஒரு சிறந்த திட்டமாக அங்கே விளைந்து அதன் முடிவில் என்ன பண்ணணும்னா அந்த விவசாயிகள் தோட்டத்திலேயே பக்கத்தில் இருக்கிற விவசாயிகளை கூப்பிட்டு ட்ரைனிங் மாதிரி பயிற்சிகள் கொடுத்தோம். அந்த பயிற்சி அவர்கள் தோட்டத்தில் கொடுக்கும் பொழுது இன்னும் ஒரு 20-30 விவசாயிகள் வந்து அந்த திட்டத்தை பயன்படுத்தினார்கள். அவங்கள்ட்டிருந்தே புல்லை வாங்கிட்டாங்க, அவங்கள்ட்டிருந்தே ஆடுகள் அதிகப்படியாக இருக்கிறத வந்து 1 கிலோ நம்ம ரேட் பார்த்தீங்கன்னா விவசாய பல்கலைக்கழகத்தில் 150 ரூபான்னு அவங்க 200 ரூபாய் வாங்கிட்டு போகிற அளவுக்கு அவர்களுடைய ஆட்டினுடைய தரம் நல்லபடியாக இருந்தது. இது ஒரு நல்ல முக்கியமான உதாரணம், அதாவது கோயம்புத்தூர் மாவட்டத்தில். இதே மாதிரி ஒவ்வொரு இதுலேயும் பண்ணியிருக்கிறோம், அதாவது காவிரி படுகை ஏரியாவிலையும், இன்னொன்று தென் மாவட்டத்தில் ஒரு பயிற்சி பண்ணைய மாதிரி வச்சுருக்கோம். ஒவ்வொரு மாவட்டத்திலையும் 10-10 விவசாயிகளுக்கு மாதிரி திட்டங்கள் அமைத்து எல்லாமே வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு அந்தந்த ஏரியாவில் இருக்கிற விவசாயிகள் அதனால் பயனடைஞ்சிட்டு வர்றாங்க. இதுதான் வந்து அதனுடைய சக்ஸஸ். இன்டகிரேட் ஒருங்கிணைந்த பண்ணை திட்டத்தில் எந்த அளவுக்கு விவசாயிகள் லாபம் அடைந்திருக்கிறார்கள் என்பது அந்த விவசாயிகள் பண்ணை திடல் அமைத்து அங்கிருந்து எடுத்துகிட்டு போனதுனால இது ரொம்ப சிறப்பானதாக இருந்து வருகிறது.
மேடம், எங்களுக்காக இவ்வளோ தூரம் வந்து ஒருங்கிணைந்த பணியத்தை பற்றி விளக்கமாக சொன்னது மட்டும் இல்லாமல் உங்களோட பரிசோதனை மூலமாக நிறைய விவசாயிகள் பலன் பெற்றிருக்காங்க. ஏன்னா இப்போ இந்த காலகட்டத்தில் மழை இல்லை, மானாவாரி தான் மெயினாக இப்போ ஆல்மோஸ்ட் வந்து எல்லா இடத்துலையும் மானாவாரி நிலந்தான் இருக்குது. 2.5 ஏக்கரை வச்சிருக்க விவசாயிக்கு வந்து சிறு குறு விவசாயிக்கு இந்த ஒரு உகந்ததாக இருக்குங்கிறது தான் இங்கே ஒரு பெரிய இது. ஏன்னா பெரிய விவசாயிகள் வந்து ஏதோ வேலை மாதிரி பயிர் பண்ணுவாங்க, பட் ஒவ்வொரு உபரி தொழிலும் அதை சார்ந்த தொழில்கள் அது மூலிமா ஒரு சுழற்சி முறையில் கிடைக்கிற வருமானம் தான் வந்து வருஷம் பூரா அவங்க வந்து இதாக இருக்குங்கிறது நல்ல தெளிவாகவும் விளக்கமாகவும் உதாரணம் கொண்டு சொல்கிறதுல ரொம்ப நன்றி மேடம். வணக்கங்க.